தென்றல் பத்திரிகை 2012 பிப்ரவரி மாத இதழ் ஹரிமொழி பகுதியில் வாராய் கவிதையாம் மணிப்புயர் காதலி என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை வாசிப்பது கட்டுரை எழுதியவர். எல்லா கவிஞருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டம் வரவே வரும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனுடைய படைப்பாற்றல் எங்கோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும். தான் ஒரு கவிதானா எழுத்தந்தானா என்ற ஐயமே கூட அவனுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு மனம் படைப்பு முகத்தில் நில்லாமல் எங்கெங்கோ சஞ்சரிக்கும். மைண்ட் கோஸ் பேக் இன்டு எ பிளாங்க் மோட். இன்ன காரணத்தால் தான் இப்படி நேருகிறது என்பதை நிச்சயிக்க முடியாது. ஆனால் கவிதை, எழுத்து, கலை என்று எந்த துறையில் இருப்பவர்களானாலும் தங்கள் வாழ்வில் இப்படி ஒரு வறண்ட காலத்தை கடந்தே வந்திருப்பார்கள். இதுவரை கிடக்காதவர்கள் இனிமேல் கிடப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பாரதிக்கும் அப்படிப்பட்ட கவி வறட்சி காலகட்டம் ஒன்று இருந்தது. பாரதி காந்திமதிநாதனை பார், அதி சின்ன பயல் என்று 13-15 வயதில் பாடிய பாடலை கூட தேடி எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு 15 வயதில் 1897 எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு எழுதிய விண்ணப்ப கடிதத்தையும் சீட்டு கவியையும் தேடி படித்து பதிப்பித்து விட்டார்கள். இந்த 1897 இயற்றப்பட்ட கவிதைக்கு பிறகு நமக்கு கிட்டியிருக்கும் பாரதியின் முதல் கவிதை 1898 இயற்றப்பட்ட இளசை ஒருபா ஒரு பகுதி நீங்களாக தனிமை இரக்கம் என்ற தலைப்பில் விவேக பானுவில் வெளியிடப்பட்ட கவிதை தான். வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. இடைப்பட்ட 6 ஆண்டுகளில் என்ன எழுதினான் என்பது தெரியவில்லை, கிடைக்கவில்லை. 1898 தந்தையார் மறைவு, 1902 எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு பத்திரிகை வாசித்து காட்டும் பணி, அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த அனுமானத்துக்கான பிரமாணத்தை சற்று பொறுத்து தருகிறேன். 1903 மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர், 1904 சுதேசமித்திரனில் பணி. தந்தையின் மரணத்துக்கு பிறகோ அல்லது அதற்கு முன்னமேயோ கவிதை இயற்றுவது என்பதையே பாரதி மறந்திருந்தான். இனி தனக்கு கவிதை இயற்றும் ஆற்றல் இல்லை என்ற மனோபாவத்துக்கு வந்துவிட்டிருந்தான். பாரதியின் கவிதைகளே இதற்கு சான்றளிக்கின்றன. விவேகபானுவில் 1904 வெளிவந்த தனிமை இரக்கம் என்ற சான்று வடிவ பாடல் எதை பற்றியது? தனிமை இரக்கம் காதலையோ காதலியையோ பெரிய நேர்ந்தால் ஏற்படும் தனிமையையும் அது குறித்த தன்னிரக்கமும் கொண்டது. தனிமை என்றால் காதலியை பிரிந்த தனிமை என்று நான் சொல்லவில்லை, பாரதியின் கவிதை சொல்கிறது. கடுமையான புலவர் நடையில் இருப்பதால் அந்த பாடலின் பொருளை உரைநடையில் சொல்கிறேன். என் அன்புக்கினியவளே, உன்னோடு நான் குலவியும் கலவியும் எவ்வளவு நாள் கழித்திருப்பேன்! இன்று உன்னை விட்டு பிரிந்து உனக்கும் எனக்கும் இடையே எண்ணற்ற யோசனை தொலைவு வந்துவிட்டது. நமக்கிடையே இன்று கடக்க அரிதாகிய குண்டங்களையும் பறந்து விரிந்து நீண்ட நீர்த்தரங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிற விதியை நினைத்தால் பாவியாகி என் மனம் பகீர் என பதைப்படைவது என்ன அரிதான ஒன்றா? இயல்பான ஒன்றல்லவா? கடலில் மிதக்கின்ற சிறிய மரக்கலத்துக்கு கலங்கரை விளக்கம் கண்ணில் தென்பட்டாலும் அந்த கலங்கரை விளக்கத்துக்கும் இந்த மரக்கலத்துக்கும் 1000 கோடி காலம் தொலைவு இருக்குமானால் எப்போது கரையை போய் அடைவோம் என்று தெரியாமல் துடித்து போகின்ற படகோட்டியை போன்ற மனநிலையில் அல்லவா நான் துடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காதர் பேட்டை பிரிந்து நான் இங்கே மலை போல அசைவற்று கிடக்கின்ற நிலையை ஐயா சிவபெருமானே அவளுக்கு என் மனத்தில் உண்டாகியிருக்கின்ற இந்த மயக்கத்தையும் துயரத்தையும் யாரால் எடுத்து சொல்ல முடியும்? இப்படி போகிறது அந்த பாடல். கவிதையை தொலைத்த நாட்களை முடம்படு தினங்கள் என்ற அரிய ஆட்சி அடிக்கடி பலரால் மேடைகளில் மேற்கோள் காட்டப்பட்டு இடம் பொருளியல் அறியாத காரணத்தால் பொருள் உணர்ந்தும் உணரமாட்டாத நிலையில் பாரதி வாசகன் இருக்கிறான். தனக்கும் கவிதா தேவிக்கும் இருந்த உறவை முன்னறியான் அவளுடன் உடம்பொடும் உயிரென உற்று வாழ்ந்த நாட்களை காற்றென பறக்க விட்டுவிட்டீர்களே என்று பெருந்துயரத்துடன் குறிப்பிடுகிறான் என்பது கவனிக்கத்தக்கது. கவிதா தேவியை தன்னுடைய உயிர் காதலியாகத்தான் கவி தரிசித்திருக்கிறான் என்பதற்கு முதற் சான்று இந்த பாடல். பல ஆண்டுகள் தொடர்ந்து கவிதை இயற்றாமல் கிடந்த துன்பத்தை மனத்தில் சுமக்கும் ஒரு தேவதாஸ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அது இருக்கட்டும். பாடல் எப்படி தொடங்குகிறது? என்ன பெயர் சொல்லி தன்னுடைய கவிதை காதலை அழிக்கிறான் கவி? குயிலனாய், குயிலனாய் என்று பாடல் தொடங்குகிறது. குயிலை போன்றவளே கவிதா தேவி பாரதிக்கு காதலியாகவே தென்பட்டிருக்கிறாள். இந்த ஒரு கவிதையில் அல்லாமல் எங்கெல்லாம் கவிதைக்கும் தனக்கும் உள்ள உறவை பேசுகிறானோ அங்கெல்லாம் இந்த குறியீடு தென்படுவதை காணலாம். நாடு அவனுக்கு தாயாக தென்பட்டால் கவிதை காதலியாகவே தென்பட்டிருக்கிறாள். இதற்கு பிற்பட்ட காலங்களில் தான் கவிதை ஏற்ற வல்லவன் என்பதை மனம் பற்றாமல் இருந்த காரணத்தால் அல்லவோ பாரதி சுதேசமித்திரனில் 1906 எமது தாய்நாடாகிய பாரதாம்பிகையின் பெருமையை வர்ணித்து ஆங்கிலத்தினும் தமிழினும் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட செய்யுள் மணிகளை ஒரு மாலையாக புனைந்து பதிப்பிக்க இருக்கின்றேன் ஆதலின் என்று தொடங்கி பாரத நாட்டை பற்றிய பாடல்களை ஏற்றி அனுப்புமாறு தற்காலத்தே தமிழ் புலமைய சான்று விளங்கும் புலவர் பெருமக்களை புதியனவாக தேசபக்தி பாடல்களை புனைந்தனுப்பவரின் என்றெல்லாம் சொல்லி விண்ணப்பித்திருக்கிறான். நம்முடைய நல்ல காலம், அப்படி எந்த புலவர் பெருமகனும் பாரதி விரும்பிய தேசபக்தி பாக்களை இயற்றி அனுப்பி வைக்கவில்லை, பிறகு தானே இயற்றி பார்க்கலாம் என்ற சிந்தனை உண்டாகியிருக்கிறது. அதற்கு ஆரம்ப அடையாளமாகத்தான் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயர் இயற்றிய சுஜலாம் சுபலாம் மலையச்ச சீதலாம் பாடலை இனிய நீர்ப்பிற்கினை என்று மொழிபெயர்த்திருக்கிறான். கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள் தொகுதிகளில் தலா 1000 பக்கங்களை உடைய முதல் 3 தொகுதிகளில் பாரதி எழுதியிருப்பனவற்றில் 99% உரைநடை மட்டுமே. கவிதை என்று பார்த்தால் 4-5 தேறினால் அதிகம். பிறகு உந்து சக்தி மெல்ல மெல்ல அவனை ஆட்கொண்டிருக்கிறது. ஓ, கவிதா தேவியின் ஆற்றலும் காதலும் என்னை விட்டு இன்னும் விலகியதில்லையோ, நான் அப்படியே தான் இருக்கிறேனோ என்ற புதிய உற்சாகம் தோன்ற விறு விறு என்று தேசபக்தி பாடல்களாகவே தொடர்ந்து எழுதியிருக்கிறான். இவற்றை 1909 முதல் ஜூன் வரையிலான 4 தொகுதியிலேயே காண முடிகிறது. புதுவைக்கு சென்ற பிறகு கவிதா உல்லாசம் மீண்டும் திரும்பி இருக்கிறது. அவனுடைய தன்னம்பிக்கை அசாத்தியமான விரிவு கண்டு தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டு கிள்ளையர் என்ற வசை என்னால் கழிந்ததென்றே என்று எட்டயபுர மகாராஜாவுக்கு ஏற்றிய சீட்டு கவியால் விண்ணிதம் உருகிறது. இவனா தேவதாச வேடம் புனைந்து தனிமை இறக்கம் பாடலை ஏற்றியவன் என்று பாரதி படைப்புகளை கால வரிசைப்படுத்தி பார்க்கும்போதுதான் அவனுடைய மனோபாவத்தின் ஏற்ற இறக்கங்களை கணிக்க முடிகிறது. இனி கவிதா தேவியின் அருள்வேட்டில் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள பாடலை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று குறிப்பாக சொல்லித்தானாக வேண்டும், இது மிக நீண்டதொரு பாடல். இதுவரையில் வெளியாகியுள்ள எல்லா பதிப்புகளும் வெளியாகி இருப்பது வெறும் முதல் பாதி மட்டுமே. தஞ்சை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வு பதிப்பில்தான் இதன் தொடர்ச்சியான பிற்பகுதியும் வெளிவந்திருக்கிறது. மொத்த பாடலையும் படித்தால்தான் கவிஞன் என்ன சொல்ல வருகிறான் என்பது தெளிவரும். நம்முடைய துரதிருஷ்டம், இந்த ஒரே ஒரு பகுதி பதிப்பில்தான் பாடலின் முழு வடிவம் கிடைத்திருக்கிறது. பிறகு சீனி விஸ்வநாதன் தனியாக வெளியிட்ட பதிப்பிலும் முழு வடிவம் தரப்பட்டுள்ளது, அது வேறு சங்கதி. மற்ற எல்லா பதிப்புகளும் பாடல் கழுத்தை நெரித்தது போல் படக்கென்று பொருள் விளங்காமல் முடிந்து விடுகிறது. இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது? வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலி. இந்த பாடலில் உள்ள அகச்சான்றை சற்றே விரிவாக அலசிவிட்டு மற்ற பாடல்களில் உள்ளவற்றை இட கால நெருக்கடிகளின் காரணமாக சுருக்கமாக சுட்டிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். குயில் பாட்டில் உள்ள குயில் என்பது கவிதையே, அதுவும் பாரதி பார்வையில் தமிழ் கவிதையே குறிக்கிறது என்பதை நிலைநாட்ட இவை தேவைப்படுகின்றன. குயில், காதலி என்ற இரண்டு அடையாளங்களும் இந்த பாடலில் மட்டுமா தென்படுகின்றன? தொடர்வோம், அடுத்த இதழில் சந்திப்போம்.